பொது காலம் 17 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆசைகள், அச்சங்கள், ஏக்கங்கள், கனவுகள், திட்டங்கள் இவை அனைத்தும் மனிதராய் பிறந்த நம் அனைவரின் வாழ்க்கையோடு கலந்துவிட்ட உண்மைகள். மத நம்பிக்கை கொண்டவர்கள் இவற்றை இறைவனிடம் விண்ணப்பங்களாக அனுப்ப முயல்வர். இந்த விண்ணப்பங்களை நாம் பொதுவாக ஜெபங்கள் என்று அழைக்கின்றோம். அன்பு இதயங்களே, ஜெபிப்பது அனைவருக்கும் இயல்பான எளிதான அனுபவம் அல்ல. இதில் போராட்டங்கள் பல நிகழும். குறிப்பாக நாம் எழுப்பும் விண்ணப்பங்களுக்கு எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்காத போது பல்வேறு கேள்விகள் நம்மை சூழும். ஏன் ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, எப்போது, எங்கே, எப்படி ஜெபிப்பது என்ற கேள்விகள் நம்மில் எழுகின்றன. ஜெபத்தை பற்றிய கேள்விகளுக்கு குழந்தைகள் தங்களுக்கே உரிய வழியில் சில பதில்களை தருவதை நாம் காண முடியும்.
ஒரு தாய் தன் குழந்தைகளுடன் உணவு விடுதிக்குச் சென்றார். சாப்பிடும் முன் அவர்களது 6 வயது சிறுவன் தான் ஜெபிக்க விரும்புவதாகச் சொன்னார். பின் கண்களை மூடி ஜெபத்தை ஆரம்பித்தான். இறைவா, நீர் நல்லவர், உம்மால் எல்லாம் செய்ய முடியும். நீர் எங்களுக்கு தரப்போகும் உணவுக்காக நன்றி. உணவுக்கு பின் அம்மா வாங்கி தரப்போகும் ஐஸ்கிரீமுக்கும் இன்னும் அதிக நன்றி. ஆமீன் என்று ஜெபித்து முடித்தான். ஐஸ்கிரீம் கிடைக்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் அவன் இந்த ஜெபத்தை கொஞ்சம் சப்தமாகவே சொன்னதால் அந்த உணவு விடுதியில் மற்ற மேஜைகளில் அமர்ந்திருந்தவர்களும் சிறுவனின் ஜெபத்தை கேட்டு சிரித்தனர். அடுத்த மேசையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு முதியவர், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லக்கூட தெரியலை, கடவுளிடம் ஐஸ்கிரீம் கேட்டு ஒரு ஜெபமா என்று உரத்த குரலில் சலித்துக் கொண்டார். இதை கேட்டதும் ஜெபம் சொன்ன சிறுவனின் முகம் வாடியது. அம்மா, நான் சொன்ன ஜெபம் தப்பாம்மா என்று கண்களில் நீர்மல்க கேட்டான். அம்மா அவனை அழைத்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று தேற்ற முயன்றார்.
மற்றொரு மேஜையிலிருந்து இன்னொரு வயதான பெண்மணி அந்த குழந்தையிடம் வந்து கண்களை சிமிட்டி, நான் கேட்ட ஜபங்களிலேயே இதுதான் ரொம்ப நல்ல ஜபம் என்றார். பின்னர் தன் குரலை தாழ்த்தி அந்த சிறுவனிடம், பாவம் அந்த தாத்தா, அவர் கடவுளிடம் இதுவரை ஐஸ்கிரீம் கேட்டதே இல்லை என்று நினைக்கின்றேன். அப்பப்ப கடவுளிடம் ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி சாப்பிடுவது மனசுக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லிச் சென்றார். சிறுவனின் முகம் மலர்ந்தது. தன் உணவை முடித்தான். அவன் வேண்டிக் கொண்டதைப் போலவே உணவு முடிந்ததும் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தந்தார். சிறுவன் அந்த ஐஸ்கிரீம் கிண்ணத்தை வாங்கியதும் தன் ஜெபத்தை குறை கூறிய அந்த தாத்தா இருந்த மேஜைக்கு எடுத்துச் சென்றான். பெரிய புன்முறுவலோடு, தாத்தா இது உங்களுக்கு, இதை சாப்பிட்டால் மனசுக்கு நல்லது என்று சொல்லி தாத்தாவுக்கு முன் ஐஸ்கிரீமை வைத்துவிட்டு திரும்பி வந்தான் அந்த சிறுவன். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர்.
அன்பு நெஞ்சங்களே, எதை பற்றியும் ஜெபிக்கலாம், கடவுளிடம் எதையும் கேட்கலாம் என்று சொல்லித் தருவதற்கு குழந்தைகள் சிறந்த ஆசிரியர்கள் என்பதை மறுக்க முடியாது. ஐஸ்கிரீம் வேண்டும் என்ற சில்லறைத்தனமான வேண்டுதல்களையும் கேட்கலாம். உலகில் நீதியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்ற உன்னதமான வேண்டுதல்களையும் கேட்கலாம். கேட்பது சில்லறைத்தனமானதா அல்லது உன்னதமானதா என்பதை அந்த விண்ணப்பத்தை எழுப்பும் உள்ளம்தான் தீர்மானிக்க வேண்டும்.
அன்பு இதயங்களே, ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று தன்னை அணுகிய சீடருக்கு ஜெபத்தை பற்றிய நீண்டதொரு இறையியல் விளக்கத்தை இயேசு சொல்லித்தரவில்லை. அவர் சொல்லித்தந்ததெல்லாம் ஒரு ஜெபம், ஒரு கதை, ஒரு நம்பிக்கை கூற்று. இயேசு சொல்லித்தந்த ஒரே ஜெபமான பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபம் இன்றைய நற்செய்தியாக நம்மை வந்து அடைந்துள்ளது. இந்த ஜெபத்தை கொஞ்சம் ஆய்வு செய்தால் ஓர் உண்மையை புரிந்து கொள்ளலாம். கடவுளின் அரசு வரவேண்டும் என்ற உன்னதமான கனவுடன் ஆரம்பமாகும் இந்த ஜெபத்தில் எங்களுக்கு உணவை தாரும், எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், மன்னிப்பது எப்படி என்று சொல்லித்தாரும், தீமைகளிலிருந்து காத்தருளும் என்று இயேசு சொல்லித்தரும் பல விண்ணப்பங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக எளிமையான விண்ணப்பங்கள். எளிமையையும் உன்னதத்தையும் இணைத்து ஜெபிக்க நமக்கு குழந்தை மனம் தேவை.
எனதருமை அன்புள்ளங்களே,
தொடக்க நூல் 18 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகம் ஜெபத்தின் வேறு சில அம்சங்களை நமக்கு உணர்த்துகின்றது. ஜெபம் என்பது கடவுளுடன் நாம் மேற்கொள்ளும் உரையாடல். சில வேளைகளில் இந்த உரையாடல் உரசலாகி உஷ்ணமாகி ஒரு பெரிய வாதமாகவும் மாறும். சோதோம் நகரை காப்பாற்ற ஆபிரகாம் இறைவனுடன் பேரம் பேசும் இந்த முயற்சி ஒரு ஜெபம். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த நகரை காப்பாற்றுவீர்களா என்று ஆரம்பித்து 45-40 பேர் என்று படிப்படியாக குறைத்து இறுதியில் 10 பேர் என்ற அளவுக்கு இறைவனை இழுத்து வருகிறார் ஆபிரகாம். சந்தையில் நடக்கும் பேரம் போல இது தெரிந்தாலும் ஒரு நகரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆபிரகாமின் ஆதங்கம் இதை ஒரு ஜெபமாக மாற்றுகின்றது.
நல்லதொன்று நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆபிரகாம் நச்சரிக்கின்றார். இறைவனும் பொறுமையாய் அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்கின்றார். இந்த பேரம் பேசும் போட்டியில் யார் வென்றது, யார் பெரியவர், கடவுளா ஆபிரகாமா என்ற கேள்விகளெல்லாம் அர்த்தமற்றவை. நல்லது நடக்க வேண்டுமென மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளும், அவை ஜப முயற்சிகளாயிருந்தாலும் சரி, பிற முயற்சிகளாயிருந்தாலும் சரி, அந்த நல்லெண்ணமே அம்முயற்சிகளை ஜபமாக மாற்றும் வலிமை பெற்றவை. தன்னை மையப்படுத்தாமல் மற்றவர்களை மையப்படுத்தி ஆபிரகாம் மேற்கொள்ளும் இந்த ஜபத்தை பரிந்துரை ஜபம் என்று அழைக்கின்றோம். அன்பு இதயங்களே, நீதிமான்களை முன்னிறுத்தி ஆபிரகாம் இப்பரிந்துரை ஜபத்தை மேற்கொள்வது மேலும் ஓர் உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது. தீமைகளை இவ்வுலகில் கட்டவிழ்த்து விடும் சக்திகள் வெற்றி பெறுவது போல் தோன்றினாலும் அவற்றை முறியடிக்க ஒரு சில நீதிமான்களின் நன்மைத்தனம் போதும் என்ற நம்பிக்கையை ஆபிரகாமின் பரிந்துரை ஜபம் நமக்கு உணர்த்துகின்றது.
அன்புள்ளங்களே, பரிந்துரை ஜபம் இயேசு கூறும் உவமையிலும் இடம்பெறுகின்றது. நள்ளிரவில் உதவி கேட்டு வந்த நண்பர் தன்னுடைய பசியை தீர்க்க தன் நண்பர் வீட்டின் கதவை தட்டவில்லை. மாறாக தன்னை நம்பி வந்த மற்றொரு நண்பரின் பசியை போக்கவே அந்த அகால நேரத்தில் அடுத்தவர் வீட்டு கதவை தட்டினார். இந்த உவமைக்கு முன்னர் இயேசு சொல்லித்தந்த அந்த அற்புத ஜெபத்துடன் இந்த நண்பரின் முயற்சியை நாம் இணைத்து சிந்திக்கலாம். அந்த அழகிய ஜெபத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று வேண்டுகிறோம். என்னுடைய உணவை எனக்கு தாரும் என்ற தன்னல வேண்டுதல் அல்ல அது. இது ஒரு சமுதாய வேண்டுதல். அந்த வேண்டுதலின் ஓர் எடுத்துக்காட்டாக தன் நண்பரின் உணவுத் தேவையை நிறைவேற்ற நள்ளிரவு என்றும் பாராது உதவி கேட்டு செல்லும் ஒருவரை இயேசு தன் உவமையில் சித்தரிக்கின்றார்.
ஆன்பு இதயங்களே, நமது சொந்த தேவைகளை நிறைவு செய்ய பிறரிடம் உதவி கேட்டுச் செல்வது கடினம் என்றாலும் நமது தேவை நம்மை உந்தித் தள்ளும். ஆனால் அடுத்தவர் தேவைக்கென பிறரது உதவியை தேடிச் செல்வதற்கு கூடுதல் முயற்சி தேவை. அதுவும் மூடப்பட்ட கதவு, உதவி தர மறுக்கும் அடுத்த வீட்டுக்காரர் என்ற தடைகளையெல்லாம் தாண்டி இந்த உதவியை கேட்பதற்கு மிக ஆழமான உறுதி தேவை. அருளாளர் அன்னை தெரேசா நம் நினைவுக்கு வருகின்றார். அவர் பிறரிடம் உதவி கேட்டு சென்றதெல்லாம் வறியோரை நோயுற்றோரை வாழ வைப்பதற்கு. ஒருமுறை அவர் ஒரு கடை முதலாளியிடம் தன் பணிக்கென தர்மம் கேட்டு கையை நீட்டிய போது அந்த முதலாளி அன்னையின் கையில் எச்சில் துப்பினார். அன்னை அதை தன் உடையில் துடைத்துவிட்டு கடை முதலாளியிடம் சொன்னார், எனக்கு நீங்கள் தந்த இந்த பரிசுக்கு நன்றி, இப்போது என் மக்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று மீண்டும் அவரிடம் கையேந்தி நின்றாராம். அந்த முதலாளி இதை கண்டு அதிர்ச்சியில் நிலைகுலைந்து மனம் வருந்தியதாகவும் அன்னைக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது.
ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ வழியும் கூறுங்கள்.
என தர்ம அன்புள்ளங்களே, உலகில் ஒவ்வொரு நாளும் பல கோடி மக்கள் பசியோடு படுத்துறங்க செல்கின்றனர். அவர்கள் பசியை போக்க நாம் முயற்சிகள் எடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அடுத்தவர் பசியை போக்க நம்மிடம் ஒன்றும் இல்லாத போதும் மனம் தளராது மற்றவர் உதவியை நம்மால் நாட முடிந்தால் இறை அரசு இந்த உலகத்தில் வருவது உறுதி. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் வயிறார உண்ணும் அளவுக்கு இந்த உலகத்தில் உணவு ஒவ்வொரு நாளும் தயாராகின்றது. ஆனாலும் அந்த உணவை பகிர்ந்து கொள்ள மனமில்லாமல் நம்மில் பலர் மீதமுள்ள உணவை குப்பையில் எறிந்துவிட்டு கதவுகளை மூடி படுத்து விடுகின்றோம். குப்பையில் எரியப்படும் உணவு வறியோரிடமிருந்து திருடப்பட்ட உணவு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னது ஓர் எச்சரிக்கையாக இந்த வேளையில் ஒலிக்கின்றது.
எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்று காரண காரியங்களோடு இவ்வுவமையில் சொல்லப்படும் மறுப்பை பல வழிகளில் நாமும் சொல்லி நம்மையே சமாதானப்படுத்தி உறங்கியிருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள மற்றொரு ஆபத்தையும் இங்கு சிந்திப்பது நல்லது. பகிர்ந்து தரவோ அடுத்தவருக்கு உதவவோ நமக்கு மனமில்லை என்பதோடு நாம் நிறுத்திவிடாமல் நம் பிள்ளைகளின் முன்னிலையில் இவ்வகையில் நாம் சொல்வது அவர்களுக்கும் தன்னல பாடங்களை சொல்லித்தர வாய்ப்பாக அமைகின்றது.
அன்பு இதயங்களே, பசியை போக்கும் முயற்சிகள் எடுக்கும் உலகம் ஒரு பக்கம், அந்த முயற்சிகளுக்கு செவி கொடுக்காமல் கதவுகளை மூடும் உலகம் மறுபக்கம். உலகை அழிக்கும் ஆயுதங்களுக்கு நாம் செலவிடும் தொகையில் ஆயிரத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்தினால் போதும் உலக மக்களின் பசியை முற்றிலும் துடைக்கலாம். செல்வ மிகுந்த நாடுகளில் செல்ல மிருகங்களின் உணவுக்கென செலவாகும் தொகையை கொண்டு பல ஏழை நாடுகளில் மக்களின் பசியை நாம் நீக்கலாம்.
இத்தகைய ஒப்புமை புள்ளி விவரங்களை நாம் இன்று முழுவதும் பட்டியலிட முடியும். அது நமது நோக்கமல்ல. இயேசு கூறும் இந்த உவமையில் நாம் யாராக வாழ்கின்றோம்? அடுத்தவர் பசியை போக்க முயற்சிகள் மேற்கொள்ளும் மனிதராக வாழ்கின்றோமா? பிறர் பசியை போக்கும் வாய்ப்புகள் நம் வாசல் கதவை தட்டினாலும் கதவை மூடிவிட்டு உறங்கும் மனிதராக வாழ்கின்றோமா என்ற கேள்வியை ஓர் ஆன்மீக ஆய்வாக மேற்கொள்வோம். மூடப்பட்ட கதவுகளுக்கு பின் நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் மற்றவர் தேவைகளை நிறைவேற்ற மனக்கதவை திறந்து மனிதராக முயல்வோம்.
அன்பு இதயங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். ஜூலை 25 இத்திங்கள் முதல் ஜூலை 31 முடிய போலந்து நாட்டின் கிரக்கோவ் நகரில் 31வது உலக இளையோர் நாள் நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற மைய கருத்துடன் நடைபெறும் இந்த உலக இளையோர் நாள் நிகழ்வுகளில் ஜூலை 27 முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கலந்து கொள்வார். ஏறத்தாழ 20 லட்சம் இளையோர் கூடி வருவர் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த இளையோர் கொண்டாட்டங்கள் எவ்வித இடையூறும் இன்றி நிறைவு பெற வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.